வரும்பொரு அலசல் வார்த்தைகள் வாழ்வொளி கேட்டும்
இதயங்கள் கலந்திடும் உணர்வின் உறைவிடமே, உழைக்கும் தோள்களில் மகிழ்ச்சியின் பிறப்பிடமே. உன் மழையினிலே நனைகின்றேன், உன் மலையினிலே உயர்கின்றேன். உன் மழையினிலே நான் நனைகின்றேன், உன் மலையினிலே நான் உயர்கின்றேன்.
பிரேசில் நாட்டில் கடந்த ஜூன் 12 தொடங்கிய உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2014 ஜூலை 13 இஞ்ஞாயிறோடு நிறைவுக்கு வந்தது. விறுவிறுப்பான இறுதிப் போட்டியில் 113 நிமிடத்தில் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி 24 பிறகு உலகக்கோப்பையை கைப்பற்றியது ஜெர்மனி. கடந்த பல நாட்களாக இந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளை தொலைக்காட்சியில் பார்த்தபோது ரசிகர்களின் காரசார உணர்ச்சி பொங்கிய வார்த்தைகள் சிலரை சங்கடப்படுத்தின, பலரை சேர்ந்து பேச வைத்தன. அதுவும் அரையிறுதி ஆட்டத்தில் பிரேசில் அணி ஜெர்மனியோடு 1-7 எனும் கணக்கில் தோல்வியடைந்தபோது சமயம் பார்த்து சிங்கத்தின் குகைக்குள் புகுந்து அதனை அடக்கி ஆட்கொள்வது ஐரோப்பிய கால்பந்து கலாச்சாரம், இது பிரேசிலிடம் இல்லை என்று ஊடகங்கள் விமர்சித்தன. அரையிறுதிக்கு கூட செல்ல முடியாமல் இத்தாலி அணி நாடு திரும்பிய போது லட்சக்கணக்கில் இவ்வளவு பணத்தை வாங்கிக் கொண்டு சரியாக விளையாடவில்லையே என்று பலர் கோபமாக பேசியதும் காதில் விழுந்தது.
எந்த ஒரு போட்டியிலும் வெற்றியும் இருக்கும், தோல்வியும் இருக்கும். இதில் இவ்விரு தரப்புகளுமே நேர்மறை மற்றும் எதிர்மறை விமர்சனங்களுக்கு உள்ளாகின்றன. பொதுவாக நம் வாழ்க்கையில் எதற்கு பஞ்சம் வந்தாலும் எதிர்மறை விமர்சன வார்த்தைகளுக்கு மட்டும் பஞ்சமே வராது. பல நேரங்களில் அவை பிறர் வாழ்வை சிதைக்கும் சுடுசொற்களாக வெளிவருகின்றன. நாவினால் சுடப்படும் இந்த சுடுசொற்கள் ஏற்படுத்தும் மனக்காயங்கள் ஆறாத வடுக்களாக இருந்து சில நேரங்களில் மரணத்தில் கூட முடிந்து விடுகின்றன. அன்பு நேயர்களே, நம் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் பிறருக்கு ஆசிர்வாதங்களாக, பிறரை உற்சாக மூட்டுபவைகளாக இருக்க வேண்டும். இந்ஞாயிறு நண்பகல் மூவேளை ஜப உரையில் மத்தேயு நற்செய்தி 13 பிரிவில் உள்ள விதைப்பவர் உவமை பற்றி விளக்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள்,
Con quale disposizione lo accogliamo e possiamo porgerci la domanda: come è il nostro cuore? A quale terreno assomiglia? A una strada? A una petraia? A un rovetto? Dipende da noi diventare terreno buono, senza spine né sassi.
நம் வாயிலிருந்து எத்தகைய வார்த்தைகள் வெளிவருகின்றன, அந்த வார்த்தைகள் நிறைய நன்மைகளையும் செய்யும், நிறைய தீமைகளையும் செய்யும். நம் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் புண்படுத்தும் அல்லது குணப்படுத்தும், அவை ஊக்கப்படுத்தும் அல்லது சோர்வடைய செய்யும். நம் இதயத்திலிருந்து வெளிவருவதுதான் முக்கியம், இதயத்துக்குள் செல்பவை அல்ல. 2000 முன்னர் இயேசு கூறியதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களிடம் இவ்வோமை பேசியது போல இன்று நம் ஒவ்வொருவரிடமும் பேசுகின்றது. நிலமாகிய நம் இதயத்தில் இறைவன் சோர்வின்றி அயராது தம் வார்த்தையையும் தம் அன்பையும் விதைத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் நாம் எத்தகைய மனநிலையோடு அதை ஏற்கின்றோம்? நம் இதயம் பாறையாக, வழியோரமாக, முட்புதராக எப்படி இருக்கின்றது? நம் இதயம் முட்களும் கற்களும் இன்றி நன்றாக செப்பனிடப்பட்டிருந்தால் அது நல்ல விளைச்சலை கொடுக்கும்.
Questa parabola parla oggi a ciascuno di noi, come parlava agli ascoltatori di Gesù 2000 anni fa. Ci ricorda che noi siamo il terreno dove il Signore getta instancabilmente il seme della sua parola e del suo amore.
என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறினார். மெய்யியல் மேதை சாக்ரட்டிஸ் அவர்கள் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஒரு சமயம் ஒருவர் சாக்ரட்டிஸ் முன்னால் ஓடி வந்து நின்று, அது உங்களுக்கு தெரியுமா என்று தொடங்கினார். உடனே சாக்ரட்டிஸ் அவரை தடுத்து நிறுத்தி, நீங்கள் சொல்லப்போவது உண்மையிலேயே நடந்ததா அல்லது நீங்கள் கேள்விப்பட்டதா என்று கேட்டார். அதற்கு அவர், நான் கேள்விப்பட்டதுதான் என்று கூறினார். சரி, அது நல்ல விடயம்தானே என்று சாக்ரட்டிஸ் கேட்டதற்கு, நல்லதா என்று தெரியாது, ஆனால் அது சுவையானது என்றார் அவர். சாக்ரட்டிஸ் அடுத்த கேள்வியை அவரிடம் கேட்டார். சரி, நீங்கள் சொல்லப்போகும் செய்தி உங்களுக்கோ அல்லது எனக்கோ பயனுள்ளதா என்று சாக்ரட்டிஸ் கேட்க, அவர், பயன் ஏதுமில்லை, ஆனால் என்று ஏதோ சொல்ல வந்தார். அவர் சொல்லி முடிப்பதற்குள் சாக்ரட்டிஸ் அவரிடம், நண்பரே, உங்கள் செய்தி அவசியமானதாக எனக்கு தோன்றவில்லை. எனது பேச்சு மற்றவருக்கு பயன்பட வேண்டும். எனக்கும் வேலை இருக்கின்றது. நான் போய் வருகிறேன் என்று விடை பெற்றுக்கொண்டு அந்த இடத்தை விட்டு நடக்க ஆரம்பித்தார்.
ஆம், எம் வானொலி நண்பர்களே, நம் வாயிலிருந்து வெளிவரும் ஒவ்வொரு வார்த்தையும் பிறருக்கு பயனளிப்பதாயிருக்க வேண்டும். இல்லாவிடில் மௌனமாகவே இருந்து விடுவது நல்லது. சிலரை பார்க்கின்றோம், எப்போதும் அவர்கள் அடுத்தவர் பற்றியே பேசிக்கொண்டிருப்பார்கள். அதுவும் நல்ல செய்திகளாக இருக்காது. ஊரில் ஒருவருக்கொருவர் சண்டையை மூட்டிவிடும் ஒரு பெண்ணை புனித பிலிப்பினேரி அவர்கள் எவ்வாறு திருத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அப்புனிதர் அப்பெண்ணிடம் ஒரு கோழியை வாங்கி வரச் சொல்லி அந்த கோழியின் இறகுகளை ஒவ்வொன்றாக அந்த ஊரில் பீய்த்து போடச் சொன்னார். பின்னர் திரும்பி தன்னிடம் வந்த அந்த பெண்ணிடம் அந்த இறகுகள் அனைத்தையும் பொறுக்கி வரச் சொன்னார் அப்புனிதர். மீண்டும் ஊருக்குள் சென்ற அப்பெண் வெறும் கூடையோடு அப்புனிதரிடம் திரும்பி வந்து, காற்றில் அவை அனைத்தும் அடித்துச் செல்லப்பட்டு விட்டன என்று சொன்னார். அப்போது புனித பிலிப்பினேரி அவர்கள், இதேபோல்தான் உனது வாயிலிருந்து வெளிவரும் சொற்களை நீ திரும்ப பெற முடியாது. அதனால் நாவடக்கமுள்ள பெண்ணாக இரு என்று அறிவுரை சொல்லி அனுப்பினார்.
ஒரு சிலர் முன்கோபிகளாக இருப்பார்கள். கோபம் வந்தால் தலைக்கால் தெரியாமல் வாய்க்கு வந்தபடி வயது வரம்பில்லாமல் எல்லாரையும் பேசிவிடுவார்கள். பின்னர் அவர்களிடம் வருத்தப்படுவார்கள். இப்படி நடந்து கொண்ட தனது முன்கோபி மகனை திருத்த ஒரு தந்தை விரும்பினார்.
ஒரு நாள் அவனிடம் ஒரு வாளி நிறைய ஆணிகளையும் ஒரு சுத்தியலையும் கொடுத்தார் அந்த தந்தை. ஒவ்வொரு முறையும் கோபப்படும் போது சம்பந்தப்பட்டவர்களை திட்டுவதை விட்டு வீட்டுக்கு பின்னால் உள்ள மரவேலியில் ஒரு ஆணியை ஆத்திரம் தீரும் வரை அரைந்து விடும்படி அறிவுரை சொன்னார். முதல் நாள் வேலியில் ஏறக்குறைய 50 ஆணிகளை அரைந்தான் அவன். நாட்கள் செல்லச் செல்ல அவனை கோபம் ஊட்டுவர்கள் முன் வன்மையாக பேசுவதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். நாளடைவில் வாளியையும் சுத்தியலையும் எடுத்துக்கொண்டு வேலிப்பக்கம் போகுமுன் கோபவெறி குறைந்து போய் வேலியில் ஆணி அறைவது குறையத் தொடங்கியது. சில நாட்களில் வேலியில் ஆணி அடிக்க வேண்டிய தேவையே அவனுக்கு இருக்கவில்லை. அப்பாவிடம் போய் விவரத்தை சொன்னான். அவர் உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைந்தாலும் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அவனிடம் ஓர் ஆணி பிடுங்கும் கருவியை கொடுத்து வேலியில் அவன் அடித்த ஆணிகளை ஒவ்வொன்றாக பிடுங்கச் சொன்னார். அனைத்தையும் பிடுங்க அவனுக்கு முழுதாக ஒரு நாள் எடுத்தது. எல்லா ஆணிகளையும் பிடுங்கிய பிறகு அப்பாவும் மகனும் வேலியை பார்க்க போனார்கள். அப்போது அப்பா மகனிடம், வேலியில் ஆணிகளை பிடுங்கிய இடத்தில் இருந்த வடுக்களை காட்டி, கோபம் வந்தால் அறிவிழந்து சொல்லும் சுடு சொல்லும் இந்த ஆணியைப் போலத்தான். ஆணியை பிடுங்குவது போல் நீ பேசியதற்கு மன்னிப்பு கேட்டாலும் அந்த சொல் தைத்த இடத்தில் உள்ள வடு இந்த ஆணி ஏற்படுத்திய வடுவைப் போலவே மறைவது மிக கடினம் என்று எடுத்து கூறினார்.
நம் வாயிலிருந்து அணுகுண்டுகளாக வார்த்தைகள் வெடிக்கும் போது அவை பிறர் வாழ்வில் அதிக சிதைவினையும் மிக ஆழமான பள்ளத்தையும் ஏற்படுத்துகின்றன. அவை பிறரில் உயிர் சேதமற்ற மரணங்களையும் ஏற்படுத்துகின்றன. இதன் பாதிப்பை உணர்த்தும் விதத்தில் காவியக்கவி என்ற வலைத்தளத்தில் காணப்பட்ட வரிகளில் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம்.
கொல்லாதே சொல்லாலே நல்லாலே நல்லாலே நல்லவரே வல்லவரே பொல்லாப்பு வேண்டாமே நாவினால் சுட்டவடு ஆறாதே ஆறாதே நயமிக்க சொற்கள் நற்றமிழில் ஏராளம் தலையிடியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால்தான் தெரியும் வீணாக வார்த்தைகளை விரயம் செய்வதுவோ வேண்டியவரையெல்லாம் வேதனையில் ஆழ்த்துவதுவோ பார்த்ததுபோல் எதையும் அழப்பதுவோ நன்றோ கருத்து சொல்ல வேண்டுமென்றால் வாழ்ந்து பாரு வாழ்க்கைகள் வேறு வேறு வரும் துன்பம் வேறு சூழ்நிலைகள் வேறு வேறு மனநிலைகள் வேறு அன்பு நெஞ்சங்களே அதே நேரம் பிறரின் புண்பட்ட சொற்களால் காயமடைந்துள்ளீர்களா அப்படியானால்
உன் முதுகுக்கு பின்னால் பேசுபவர்களைப் பற்றி கவலைப்படாதே நீ அவர்களுக்கு 2 அடி முன்னால் இருக்கின்றாய் என்று பெருமைப்படு
என்ற கூற்றை நினைத்து கொள்ளுங்கள். எவரும் தான் வாழ்வதற்காக பிறரை வார்த்தைகளால் கொல்ல வேண்டாம். நம் பேச்சுக்கள் எப்பொழுதும் பிறருக்கு நன்மை செய்யட்டும் மகிழ்ச்சியை தரட்டும் அவை ஆசீர்வாதங்களாக அமையட்டும்.
வாழ்வே உறவில் பயணம் விரைவாய் நகர்ந்திடும் பயணம் விழுந்தும் எழுந்திடும் பயணம் விடியல் தேடிடும் பயணம்
கண்கள் மலர்ந்துவிடும். நன்றி உணர்வில் வளர்ந்துவிட்டால் புது சமூகம் உதித்துவிடும். பார்வை என்றும் புதிதென்றால் பாதை நன்றாய் தெளிவாகும். பார்வை என்றும் புதிதென்றால் பாதை நன்றாய் தெளிவாகும். பாதை நன்றாய் தெளிவானால் பாதை நன்றாய் தெளிவானால் பயணம் நமக்கு விரைவாகும். பயணம் நமக்கு விரைவாகும். வாழ்வே உறவில் பயணம் விரைவாய் நகர்ந்திடும். பயணம் விழுந்தும் எழுந்திடும். பயணம் விடியல் தேடிடும். பயணம் இயேசு வழியில பயணம் இணைந்தே சென்றிடும். பயணம் இகமதை
வார்த்தைகள் வாழ்வழிக்கட்டும். இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.